புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய உலக திரையரங்க தின சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியின் காட்சி தொடர்பியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறைத்தலைவர் டாக்டர் எஸ் தமிழரசி அவர்கள் திரையரங்க வளர்ச்சியும் தொழில்நுட்பமும் குறித்து பல தகவல்களை வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம உலக திரையரங்குகள் தினத்தை கடைபிடிச்சிட்டு வர்றோம்.
வணக்கம், என்னுடைய பெயர் முனைவர் தமிழரசி. திருச்சியில் உள்ள சென்ட் ஜோசப் கல்லூரியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஷுவல் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி என்ற துறையில் நான் துறை தலைவியா செயல்பட்டு வருகிறேன். என்னுடைய பயணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இந்த துறையில தான் நான் இருக்கிறேன். என்னோட ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன், அதாவது நான் எதுல வந்து சிறப்பித்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட இது வந்து ரேடியோ அண்ட் டிவி அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஒரு ஒரு ப்ரோக்ராம் நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்றது, ப்ரோக்ராம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான கான்செப்ட் என்னென்னலாம் பண்றது, எப்படி பண்ணா மக்களுக்கு சீக்கிரமா போய் சென்றடையும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்னுடைய ஸ்பெஷலைசேஷனா இருந்தது நான் கல்லூரி காலத்துல. அதுக்கப்புறம் நாங்க கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நான் ரிசர்ச் அப்படின்ற ஒரு இதுல வரும்போது என்னுடைய ரிசர்ச் எதை பத்தி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க டிவி, அதுக்கப்புறம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எப்படி வந்து சின்ன குழந்தைங்கள்ட்ட என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது, அதுக்கப்புறம் சோசியல் மீடியா, இப்ப ரொம்ப பாப்புலரா ட்ரெண்டிங்கா இருக்கிறது வந்து சோசியல் மீடியா, சோசியல் மீடியாவோட தாக்கம் என்ன, அதுவும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா நம்ம இந்த அடலசன்ட் யூத் அப்படின்னு சொல்லுவோம், இவங்க கிட்ட என்ன மாதிரி தாக்குதல்லாம் அது உண்டாக்கி இருக்குது அப்படின்றத பத்தி தான் என்னுடைய ஆராய்ச்சிகள் இருந்தது. பொதுவா இந்த துறையை பொறுத்தவரையிலும் உங்களுக்கே தெரியும், காட்சி தகவல் தொடர்பியல் அப்படின்னு பார்த்தாவே ரொம்ப மாணவர்களுக்கு எளிய முறையில் எப்படி நம்ம வந்து ஒரு கருத்தை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்றதான் இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய பயணம். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இதுலதான் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மாணவர்கள் எல்லா துறையிலும் இருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சியோடு என்னுடைய ஆசிரிய பணியை மேற்கொண்டு வருகிறேன்.
மேடம், இப்ப ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இந்த ஒவ்வொரு சில பொழுதுபோக்குகள் அப்படிங்கிறது இருக்கும். சில பேருக்கு புத்தகம் படிக்கிறது, வானொலி கேட்கறது, தொலைக்காட்சி பார்ப்பது, இத தொலைக்காட்சி பார்க்கறது அப்படிங்கறதும் திரைப்படங்கள் பார்க்கறது அப்படிங்கறதும் பொதுவா பரவலா எல்லாருக்குமே ஒரு பிடித்த ஒரு விஷயம். ஒரு திரையரங்கம் அப்படின்னு பார்த்தாலே எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி தோன்றும். தங்களுக்கு பிடித்த கதாநாயகர்கள், அவங்களுடைய படங்கள், பிடித்த இயக்குனருடைய படங்கள் அப்படிங்கறத எப்பவுமே நம்ம ஒரு வியப்போடு பார்ப்போம். அந்த வகையில அன்றையிலிருந்து இன்னைய வரைக்கும் ஒரு திரையரங்கம், ஒரு தியேட்டர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச விஷயமாவே இருக்குது. ஒரு திரையரங்கத்தினுடைய ஒரு வடிவமைப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மேடம் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
சார், பொதுவா திரையரங்கத்துக்கு போறதுன்னாவே எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம நேர்ல நம்ம வீட்டுல என்னதான் உட்காந்து தொலைக்காட்சியில வந்து நம்ம படம் பார்த்தாலுமோ இல்ல ஸ்மார்ட் போன்ல உட்காந்து படம் பார்த்தாலுமோ சரி, அந்த தியேட்டர் அப்படின்னு போகும்போதே ஒரு நமக்குள்ளேயே ஒரு மகிழ்ச்சி, நமக்குள்ளேயே ஒரு புத்துணர்வு இருக்கும். ஸோ தியேட்டர் செட்டப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு செட்டப்பா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கான டிக்கெட் கொடுக்கறதுக்கான ஒரு கவுண்டர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு சாட் ஐட்டம்ஸ், நம்ம மக்கள் குழந்தைகளை எப்படிலாம் அட்ராக்ட் பண்ணலாமோ அதை மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படத்தோட போஸ்டர்ஸ் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம உள்ள போகும்போது தான் ஒரு பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி நமக்கு தெரியும். யூஸ்வலா அந்த ஆடிட்டோரியம்ல பாத்தீங்கன்னா சீட்டிங் எப்படி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்கிரீன், நம்ம முந்தைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒயிட் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் ஸ்கிரீன் அப்படின்னா ஒண்ணு கிடையாது, வெள்ளை துணி, அவ்வளவுதான். இந்த வெள்ளை துணியில வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சாதான் வந்து படம் நல்லா தெளிவா தெரியும். ஒரு ப்ரொஜெக்டர்லேருந்து நம்ம படத்தை வந்து போட்டு காமிக்கிறோம் அப்படின்னா இந்த வெள்ளை திரையில போட்டா மட்டும்தான் நல்லா தெளிவா தெரியும் அப்படின்றதுக்காக அந்த வெள்ளை திரையை வச்சிருப்பாங்க. அந்த வெள்ளை திரை எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து அந்த வெள்ளை திரைக்கும் நம்ம ஹால், ஒரு ஆடிட்டோரியம் நம்ம பெருசா போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆடிட்டோரியம்ல சீட்டிங் பாத்தீங்கன்னா கர்வ் ஷேப்ல கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது செமி கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். கர்வ்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த சர்க்கிளோட ஹாஃப்ல இருக்கும். ஸோ ஏன் அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லோரும் நம்ம மக்கள் எல்லாமே வராங்க அப்படின்னா எந்த ரோல உட்கார்ந்துருந்தாலும் எல்லாத்துக்குமே அந்த சென்டர் பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டர் பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா அந்த ஒயிட் ஸ்கிரீன்ல படம் வந்து எந்த தடையும் இன்றி தெள்ள தெளிவாக தெரியணும். ஸோ அந்த இதுக்காக தான் அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு கர்வ் ஷேப்ல இருக்கும். இப்ப நம்ம என்டர் ஆகி உள்ள போகும்போது அப்படிதான் இருக்கும், கர்வ் ஷேப்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் வைஸ் போவோம், KLMN ஏ அப்படின்னு ABCD வந்து நமக்கு ரிவர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ரிவர்ஸ்ல போகும்போது ஒவ்வொரு படிக்கட்டும் நமக்கு கீழே இறங்கி இறங்கி போகும். அதாவது ஏன் வந்து ஒவ்வொரு படிக்கட்டும் கொஞ்சம் ஹையா வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி படத்தோட அந்த ஸ்கிரீன்ல தெரியுற எல்லா விஷயங்களும் ரொம்ப தெளிவா எல்லாத்துக்கும் தெரியணும். இதுதான் வந்து பேசிக்கா ஒரு தியேட்டரோட செட்டப். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு சேர்ஸ் எப்படி போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 to 16 inch சேர் தான் இங்க மேக்சிமமா இருக்கும். அதாவது ஒரு சீட் கவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 to 8 வரலும் வச்சிருப்பாங்க. ஒரு ரோக்கு 7 to 8 வச்சிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா 10 வச்சிருப்பாங்க. இப்ப அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ இருக்கும், அதுக்கு அடுத்தது மிடில் ரோன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பால்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செட்டப்ல தான் நம்ம தியேட்டர் நார்மலா இருக்கும். இதை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா, தியேட்டரை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7.1 சவுண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது, ஸ்பீக்கர்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது படத்தோடைய ஆடியோ எப்படி வந்து மக்களுக்கு கேட்கிற டைரக்ஷன்ல இருக்கணும். இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எந்த கார்னர்ல நம்ம போய் உட்கார்ந்தாலும் அங்க குடுக்கிற படத்தோடைய ரியல் சவுண்ட் வந்து நமக்கு வந்து எல்லா ஸ்பீக்கர்லயும் கேட்கற மாதிரி அமையணும். இதுதான் வந்து ஒரு தியேட்டரோட செட்டப் அப்படின்னு சொல்லுவோம்.
மேடம், இப்ப ப்ரொஜெக்டர் டெக்னாலஜி, இப்ப எல்லா தியேட்டர்களையுமே இந்த படத்தை ஒளிபரப்பு பண்றதுக்கு ப்ரொஜெக்டரை வச்சுதான் இந்த படங்களை வந்து ஒளிபரப்பு பண்றாங்க. இந்த ப்ரொஜெக்டர் டெக்னாலஜி அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
படத்தை எப்படி நம்ம வந்து முன்னொரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம அந்த பிலிம் ரோல் எல்லாம் சுத்தி காமிப்பாங்கல்ல, பைனாகுலர்ல வச்சு காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான். இப்போ நம்ம வந்து டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ந்துருச்சு. ப்ரொஜெக்ஷன் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ந்துருச்சுன்னு சொல்லலாம். முன்னாடியெல்லாம் வந்து சிம்பிளாக ஒரு டிஜிட்டல் ப்ரொஜெக்டரை வச்சு தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து லேசர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. லேசர் டெக்னாலஜி அப்படின்னா கலர், அதுக்கப்புறம் அதுக்கான வந்து தன்மையை எடுத்துக்காட்டும், கான்ட்ராஸ்ட் எப்படி வந்து டிஃபர் ஆகுது, ஒரு கலருக்கும் இன்னொரு கலருக்கும் என்ன வேரியேஷன் இருக்குது, இதெல்லாம் தெல்ல தெளிவா காமிக்கக்கூடிய டெக்னாலஜி தான் இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு பேர் வந்து லேசர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. லேசர் டெக்னாலஜியில ஒவ்வொரு கலரும் அதோட பரிமாணத்துக்கு ஏற்ற மாதிரி தெளிவா எடுத்து காமிக்கும். இப்போ ரெட் கலர்னா ரெட் கலர் இமேஜ் கரெக்டா வரும், ப்ளூனா ப்ளூ காமிக்கணும். பேசிக்கா வந்து ஒவ்வொரு ப்ரொஜெக்ஷனோட டெக்னாலஜின்னு பாத்தீங்கன்னா RGB கலர்ஸ் தான் சொல்லுவாங்க. அந்த RGB அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ரெட் ப்ளூ கிரீன், இந்த மூணு கலர் தான் மெயின் கலர். இதை பேஸ் பண்ணி தான் மற்ற கலர்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து தெல்ல தெளிவா எடுத்து காமிக்கும். அதுதான் வந்து இந்த லேசர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸ் தியேட்டர் வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து 3D வந்துருச்சு, ரியல் 3D ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்துருச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4DX அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இதுலேயே வந்து 4K ரெசல்யூஷன் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பிக்சர் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி காமிக்கிறதுக்காக உள்ள ஒரு ப்ரொஜெக்ஷன் டெக்னாலஜின்னு தான் சார் நம்ம சொல்லலாம்.
மேடம், இப்போ இந்த சவுண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு தியேட்டர்ல எந்த அளவுக்கு அந்த வீடியோ காட்சிகள் வருதோ அதுக்கு ஈக்குவலா ஆடியோவும் வந்தாதான் கேட்கிறவங்களுக்கு பேசக்கூடிய கதாபாத்திரங்கள் என்ன பேசுறாங்க அல்லது என்ன பாடுறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும். தியேட்டர் சவுண்டு அப்படின்னாலே எல்லாருக்குமே பரவலா அது பிடிச்ச விஷயம். அந்த தியேட்டர்ல இருக்கக்கூடிய சவுண்ட் சிஸ்டம் எந்த அளவுக்கு இப்ப வளர்ந்துருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
சவுண்ட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து மோனோ இருந்தது, அதுக்கப்புறம் வந்து ஸ்டீரியோவா மாத்தினாங்க. மோனோ அப்படின்னா ஒரே ஒரு இது மட்டும்தான் நமக்கு கேட்கும். ஸ்டீரியோ அப்படின்னா ரெண்டு சைடில் நம்ம ரெண்டு காதலையும் போட்டு கேட்கும் போது இஃபெக்ட் வந்து 3D நமக்கு வந்து ரெண்டு இதாகவே வந்து கேட்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா DTS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ கரண்ட்ல இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்பி ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இப்போ நம்ம நிறைய திரையரங்குகளாக பார்த்துருப்பீங்க, கியூப் சினிமா வந்திருக்கும், DTS டால்பி, அதுக்கப்புறம் டியூப் வந்தது, அதுக்கப்புறம் வந்து டால்பி ஆட்டம்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து மக்களை வந்து அந்த ரியல் டைம் எக்ஸ்போஜருக்கு, இப்போ சினிமாவில் வரக்கூடிய சவுண்டை அப்படியே நம்ம ரியலாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜிஸ் தான் சார் இது எல்லாமே. DTS-ஆ இருக்கட்டும், டால்பியாக இருக்கட்டும், இல்லை கியூபாக இருக்கட்டும், இல்லை டால்பி ஆட்டம்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸ்போஜர் கொடுக்கணும். அதாவது அந்த சினிமாவில் என்ன சவுண்டு கேட்குதோ அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான், அதாவது ஒவ்வொரு சவுண்டும் நுணுக்கமாக ஒவ்வொரு ஸ்பீக்கர்லையும் நமக்கு கேட்கும். ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் டெக்னாலஜின்னு சொல்லலாம். இப்போ மேக்ஸிமம் எல்லா தியேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா வந்து டால்பி ஆட்டம்ஸ் வந்துருச்சு. டால்பி ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் கிடையாது. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சவுண்டா இருந்தாலும் நேச்சுரலா கொடுக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் டிராப்லெட் கொட்டுது அப்படின்னா அந்த டிராப்லெட் வந்து எப்படி நிஜமாவே நம்ம பக்கத்துல விழுந்தா எப்படி இருக்கும், அந்த ஒரு மாதிரி த்ரீ டைமென்ஷனல் இஃபெக்ட் கொடுக்கும் சார். அதுதான் வந்து டால்பி ஆட்டம்ஸ். இப்ப இருக்கக்கூடிய ரீசன்ட் டெக்னாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டால்பி ஆட்டம்ஸ் தான் சார் பாப்புலரா இருக்கு.
மேடம், இப்ப இந்த தியேட்டர்கள்ல நியூ இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய தொழில்நுட்ப முறைகள், இந்த ப்ரொஜெக்டர்ல என்ன மாதிரியான புதிய தொழில்நுட்ப முறைகள் வந்திருக்கு, அந்த தொழில்நுட்ப முறைகள் திரைப்படத்தல திரையரங்குகளை எந்த அளவுக்கு இன்னும் முன்னேற்றி இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
இப்ப நியூ இன்வென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முன்னாடி காலத்துலலாம் வந்து தியேட்டர்ல வந்து ஒரு நம்ம பேசிக்காக சொல்லணும்னா பார்த்துக்கோங்களேன் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட்ன்னு சொல்லுவாங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, இந்த டான்ஸு, மியூசிக், ட்ராமா, மைம் பண்ணுறது, ஸ்டாண்டப் காமெடி, ஸ்விமிக்ரீஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் மேக்ஸிமம் வந்து தியேட்டரில் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு, ஆடிட்டோரியமாக இருக்கட்டும் தியேட்டராக இருக்கட்டும் இதெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அதையுமே வந்து இப்போ ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு. என்ன டெக்னாலஜிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து செட்டு டிசைன் போடணும் அப்படின்னா ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி வச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், பெரிய ஏதாவது ஒரு மழை மாதிரி ஒரு செட்டப்போ இல்லை ஒரு கடல் அமைப்போ ஏதோ ஒன்று போடுனாலும் அதுக்கான பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து நம்ம பேக்ரவுண்ட் வச்சு அதுக்கப்புறம் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க, ஒவ்வொரு சீனாக சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் ஆனால் அது இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்க டெக்னாலஜி பேர் வந்து ப்ரொஜெக்ஷன் மேப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ப்ரொஜெக்ஷன் மேப்பிங் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, அதாவது ஒரு வீடியோவை வந்து பின்னாடி நம்ம ப்ளே பண்ணிட்டு அந்த என்வாயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பில்டிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோ வந்து அதுவாக செட் ஆகிக்கும். இது வந்து ஒரு புதிய தொழில்நுட்பம்னு சொல்லலாம். செட் டிசைன் பொறுத்தவரை இது ஒரு புதிய தொழில்நுட்பம்னே நம்ம சொல்லலாம். இது இருக்கிறதுனால நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியலாக நம்ம இப்போ ஒரு சீஷோருக்கு சீஷோரில் ஒரு கதை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீஷோரே பின்னாடி அவங்க கொண்டு வரும்போது நமக்கே ஒரு ஃபீல் வந்துடும், ஓ இது வந்து சீஷோரில் தான் நடக்குது. ஆனால் இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து முன்னாடி காலத்தில் நமக்கு இல்லவும் இல்லை, அது நம்மளால் கொடுக்கவும் முடியல. ஓ ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சி வச்சுருப்பாங்க, வரைஞ்சி வச்ச பேக்ரவுண்ட் தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து அது சுத்தமாக இல்லை, அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நமக்கே ஒரு வீடியோவாக கொடுக்கறதுனால, பின்னாடி வீடியோவாக போடுறதுனால அது ஒரு நல்ல ஒரு இஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செட் டிசைன்ஸ் இது மாறிடுச்சு. டோட்டலாக இன்னொரு இது சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கிரிப்டிங் புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து அப்படியே வந்து லொக்கேஷன் முதற்கொண்டு, ஒரு கான்டென்ட் முதற்கொண்டு, ஒரு டயலாக் முதற்கொண்டு என்ன பேசணும், என்ன இது இருந்தால் நல்லா இருக்கும், என்ன கண்டென்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்காமலே அதுவாக மேன் மிஷின் மேட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கம்ப்யூட்டரா நமக்கா ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு கூடிய டெக்னாலஜிஸ்லாம் இப்போ வளர்ந்துருச்சு சார். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய புது தொழில்நுட்பங்கள். நம்ம தியேட்டர்கள் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை இதுதான் புது தொழில்நுட்பங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சவுண்ட் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா டால்பி ஆட்டம்ஸ் வந்துருச்சு, கியூப் சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்டென்ட் கிரியேஷனே வந்து டிஜிட்டலைஸ்டாக மாற்றி நம்ம ஃபோனில் ஆப் மூலம் பார்க்குற மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் இதுதான் சார் இப்போ இருக்கக்கூடிய இனோவேஷன் டெக்னாலஜி.
IMAX 4DX ப்ரொஜெக்டர்ல நிறைய வந்துருச்சு. இந்த IMAX 4DX ப்ரொஜெக்டர் அப்படின்னா என்ன, இந்த திரைப்படங்களை தெளிவாக காட்டக்கூடியதுல இதனுடைய பங்களிப்பு இப்ப எந்த அளவுக்கு இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
சார் IMAX அப்படிங்கிறது மேக்ஸிமமா நம்ம படங்கள் பார்க்கக்கூடிய ஒரு திரையோட ஃபார்மெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மோஷன் பிக்சர் ஃபிலிம் ஃபார்மெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ரெசல்யூஷனாக இருக்கும். ஹை ரெசல்யூஷன் அப்படின்னா நல்ல நுண்ணியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எல்இடி டிவியில் நம்ம பார்த்தா என்ன ஒரு குவாலிட்டி கிடைக்குமோ அதை விட டபுள் மடங்கு குவாலிட்டி வந்து நம்ம IMAX ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதே மாதிரி இது எப்போ எங்கே டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் தான் இது ஃபர்ஸ்ட் டெவலப் ஆச்சு. அதுவும் நான் 1970s அவங்க டெவலப் பண்ணிட்டாங்க, ஆனால் நமக்கு வந்தது லேட் 2000s தான் நம்ம வந்து IMAX நம்ம கொண்டு வந்தோம் நம்ம இந்தியாவில். இது மேக்ஸிமம் வந்து படங்கள் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல திரையா இருக்கும். அதே மாதிரி இது இதோட திரையோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1:43 சொல்லுவாங்க, அதாவது 1.43:1.9 இந்த ரேஷியோல தான் இருக்கும். மேக்ஸிமம் இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நார்மலாக ஒரு 35mm இல்லை 70mm ஃபிலிம் நம்ம போடுறோம் அப்படின்னா யூஸ்வலாக வந்து நம்ம நார்மல் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக தான் போடுவாங்க. இதே வந்து ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ல ஹரிசோண்டலா காமிப்பாங்க. ஹரிசோண்டலா காமிக்கிறதுனால எட்டு மடங்கு நம்ம வந்து நார்மல் ஸ்கிரீனை பாக்குறத விட எட்டு மடங்கு பெருசாவும் விரிவாகவும் தெரியும். ஸோ அதனால இது இந்த அட்வான்டேஜ் இருக்கிறதுனால ஆடியன்ஸ் எங்க உட்காந்து பார்த்தாலும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம தெளிவா கிளியரா பிக்சர் குவாலிட்டி நம்ம ஈஸியா பார்க்கலாம். இதுதான் சார் ஐமேக்ஸ் ஐமேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கிரீனை பத்தின 4DX அப்படின்னு சொன்னோம். 4DX அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, 4D டிஜிட்டல் டெக்னாலஜி தான் அதுவும். இது வந்து நம்ம ஊர்ல வந்து நம்ம குறிப்பா தமிழ்நாட்டில் இல்லை, 4DXங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. இது வந்து நம்ம நம்ம இந்தியாவில் எங்கெங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணியலாம், ஒரு 4-5 ஊர்ல மட்டும்தான் இருக்குது இந்த 4DX அப்படிங்கிறது. 4DX வந்து அகெயின் நம்ம மறுபடியும் சொல்லணும், ஒரு ரியல் என்வாயர்மெண்ட், ஒரு வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் இல்லை, வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் இல்லாமல் ஒரு ரியலாக நமக்கு ஒரு 3D எஃபெக்ட்ல நமக்கு கொடுக்கும். இதோட மெயின் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ எஃபெக்ட், நம்ம சேர்ஸை டில்ட் பண்ணி காமிக்கிறது, நம்ம அந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி டில்ட் பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் விண்டோ வின் எஃபெக்ட்டு, மற்ற அந்த ஸ்ப்ரேயிங் எஃபெக்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸில் இந்த மாதிரி தியேட்டர் செட்டப்பில் இருக்கும். 4DX தியேட்டர்ஸில் இந்த மாதிரி அம்சங்கள்லாம் நிறையவே இருக்கும்.
மேம் இப்போ இந்த ட்ரைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3D மூவி அனிமேஷன் இதான் ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பாங்க, அதுக்குன்னு செப்பரேட்டாக சில சம் கிளாஸஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த ரியல் 3D ஸ்க்ரீன் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் விட இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, அதனுடைய சாதாரணமாக வெறும் கடல திரையரங்குகளை பார்க்கறதுக்கும் 3D அந்த ஐ கிளாஸ் போட்டு பார்க்கறதுக்கும் என்ன மேடம் டிஃப்ரெண்ட்டு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
இப்போ ரியல் 3D எதுக்காக உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D படங்களை போட்டு காமிக்கிறதுக்காக தான் மேக்ஸிமம் வந்து இந்த தொழில்நுட்பம் உருவாக்குனதே. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் போட்டாலும் நம்ம பக்கத்தில் வந்து அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம் அவதார் 2 நம்ம படம் பார்த்துருப்போம், அது வந்து 3D மூவியில் தான் எடுத்திருக்காங்க. நம்ம பக்கத்தில் வந்து அந்த ஒரு பொருள் நம்ம பக்கத்தில் நின்று நம்ம பக்கத்துலேயே வந்து பேசுகிற மாதிரி அமைஞ்சிருக்கும். இதுதான் வந்து ரியல் 3D. நார்மல் 3D பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, கிளாஸ் மட்டும் போட்டு பார்க்குற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த ரியல் 3D என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பக்கத்துலேயே வந்து நம்ம என்வாயர்மெண்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்சில் கொடுத்துருப்பாங்க சார். நம்ம என்வாயர்மெண்ட் வந்து நம்ம தியேட்டரில் தான் உட்காந்துருந்தாலுமே நம்மளை சுற்றி அங்கே என்ன ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம கண் முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ரியல் 3D. என்னென்ன படங்கள் வந்திருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சில படங்கள் தான் வந்திருந்தது, கேப்டன் மார்வல், லயன் கிங், அதுக்கப்புறம் அவதார் சொல்லலாம், அவதார் 2 தி வே வாட்டர் வே, இந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் சார் இப்போ வந்து இந்த ரியல் 3D வந்தது. இந்த ரியல் 3D த்ரீடியை ஓவர்டேக் பண்ணது இந்த 4DX சொல்லலாம். 4DX வந்து நல்ல ஒரு என்வாயர்மெண்ட், 3D என்வாயர்மெண்ட்டோட நம்ம ஒரு இல்யூஷன், நம்ம வந்து அந்த படத்தோடைய காட்சியிலே நம்ம போய் உட்கார்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் சார். அதுதான்
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க மேம். இப்போ நிறைய திரைப்படங்கள் ஏஐ டிஜிட்டல் டெக்னாலஜியில் ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்திருக்கு. சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஏஐ தொழில்நுட்பத்தால் தயாரிக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லி நிறைய செய்தித்தாட்களில் அதை பற்றின விளம்பரங்கள் கொடுப்பாங்க. திரைப்படத்துறையில் ஏஐ தொழில்நுட்பம்னா என்ன, அதனுடைய சிறப்பம்சங்கள் எப்படி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
சார் ஏஐ அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க சார். அதாவது நமக்கு வந்து பேசிக்காக வந்து டெக்னாலஜி டிஜிட்டல் டெக்னாலஜி ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏஆர்னு சொன்னாங்க, நம்ம நார்மல் ஸ்க்ரீன்லேருந்து மாறினது வந்து ஏஆர் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விஆர் வந்தது, அப்புறம் எம்ஆர் வந்தது, அதுக்கப்புறம் தான் ஏஐ டெக்னாலஜி வந்தது. ஏஆர் அப்படிங்கிறது ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டியில் நம்ம இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட்லேயே நம்ம ஸ்மார்ட் ஃபோனை வச்சு ஒரு படமோ இல்லை ஒரு வீடியோவோ இல்லை ஒரு கேமோ இல்லை ஒரு நேவிகேஷன் மேப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கறது வந்து ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் ரியாலிட்டி. வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு ஒன்றும் கிடையாது, ஒரு என்வாயர்மெண்ட்டை நம்மளே கிரியேட் பண்ணி அந்த என்வாயர்மெண்ட்டுக்குள்ள நம்ம போய் உட்கார மாதிரி ஆகிடும். அதாவது ஒரு 3D எஃபெக்டில் நம்ம உட்கார மாதிரி இருக்கும். மேக்ஸிமமாக சொல்லணும்னா இந்த சின்ன குழந்தைங்க வந்து கேம் விளையாடுறது, 3D கேம்ஸ் விளையாடு, வர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்ஸ் விளையாது. இப்போ நம்ம நிறைய இது வந்துருச்சு, ஃபுட்பாலாக இருக்கட்டும், பேஸ்கெட்பாலாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், எல்லா கேம்ஸுமே வந்து இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டியில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எம்ஆர் அப்படிங்கிறது மிக்ஸ்டு ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வர்ச்சுவலாகவும் இருக்காது, நம்ம என்வாயர்மெண்டில் இருக்காது, ரெண்டுத்துக்கும் நடுத்தரப்பட்டமான ஒரு விஷயமாக இருக்கும் சார். இதுதான் வந்து மிக்ஸ்டு ரியாலிட்டி. இது எல்லா டெக்னாலஜியும் கிராஸ் பண்ணி வந்தது தான் இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிறது. ஏஐ அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. அதாவது மனிதனால் ஒரு இடத்துல செய்ய முடியாத வேலையை கம்ப்யூட்டரால் வச்சு நம்ம செய்யக்கூடிய விஷயம்தான் ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு தொலைக்காட்சி நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒடிசான்னு நினைக்கிறேன், ஒடிசாவில் வந்து ஒரு நியூஸ் ஆங்கரே வந்து ஏஐ டெக்னாலஜியில் வச்சு கிரியேட் பண்ணி பாப்புலர் பண்ணாங்க. இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை வச்சு பாப்புலர் பண்ணி காமிச்சாங்க. இந்த ஏஐ டெக்னாலஜி நம்ம ஒரு பர்சனை ரீப்ளேஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய செல்ஃபோனில் வரக்கூடிய எல்லா தகவலுமே வந்து ஏஐ டெக்னாலஜியில் இப்போ மாறிக்கிட்டே வருது. பெஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லணும்னா நிறைய இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம், டிஸ்னி ஹாட்ஸ்டாராக இருக்கட்டும், இல்லை யூடியூபாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம், படமாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஏதோ ஒரு வெப்சீரீஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு நாடகமாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை பாருங்க, அதை பாருங்க, இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த நோட்டிபிகேஷன் பண்றதே அனுப்புறதே வந்து ஏஐ டெக்னாலஜி மூலம் தான் அனுப்புறாங்க சார். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய வளர்ந்த தொழில்நுட்பம். ஏஐ டெக்னாலஜி வந்து நம்ம நார்மல் இதில் மட்டும் இல்லை, முக்கியமாக சொல்ல போகணும்னா அந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஏஐ டெக்னாலஜியோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒரு மல்டிமீடியா ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இல்லை ஒரு அனிமேஷன் மூவியாக இருக்கட்டும், இல்லை நார்மலாக நம்ம பண்ணக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பொலிட்டிக்கல் லீடரை கூட மாஸ்க் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ இதோட தாக்கம் நிறையா இருக்குது. பாசிட்டிவ் நிறையா இருந்தாலுமே இதோட நெகட்டிவ்ஸ் நிறையா இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு ஹியூமனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது மிஷினால் முடியாத விஷயம்தான். பட் ஆனால் அதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்ல விதத்தில் யூஸ் பண்ணால் அது நல்லது. அதோட விளைவுகளை தெரிஞ்சு அதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா அதுவும் நம்ம சொசைட்டிக்கு ரொம்ப நல்லது சார்.
மேம், இப்போ நிறைய கல்லூரிகளில், நிறைய பல்கலைக்கழகங்களில் இந்த சின்ன ப்ரொஜெக்டரை வச்சு சில பேர் பாடங்கள் நடத்துகிறாங்க. பல்கலைக்கழகங்களில், கல்வி நிலையங்களில் பயன்படுத்துகிறாங்க. நிறைய திரையரங்குகளில் கூட, சின்ன சின்ன திரையரங்குகளில், வீடுகளில் இந்த ப்ரொஜெக்டரை வச்சு ஸ்க்ரீனில் ஆப்ஜெக்டில் படங்களை ஓட்டி அதை வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்குது? அது எல்லாருமே வீடுகளில் வாங்கி பயன்படுத்தலாமா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம்.
நார்மல் ப்ரொஜெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டெக்னாலஜி தான் சார். அது வந்து பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜியில் நம்ம இப்போ ஃபோனில் பார்க்குற டெக்னாலஜி தான் வந்து நார்மலாக ப்ரொஜெக்டர்லேயும் வரும். ஒரு லேப்டாப்போ டிவிலையோ ஏதோ ஒன்றில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரீன் வச்சு போட்டு படம் பார்க்கலாம், வீடியோ பார்க்கலாம். ஆனால் நம்ம தியேட்டரில் பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஆடியோ சிஸ்டம்லேருந்து வீடியோ குவாலிட்டிலேருந்து டிஃபர் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ப்ரொஜெக்டரில். ரெசல்யூஷன் நம்ம அதிகமாக உள்ள ரெசல்யூஷன் வச்சு அதிகமாக உள்ள ப்ரொஜெக்டரை வாங்கி நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் அந்த அளவுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணுவாங்களா அப்படின்றது குவெஸ்டன் மார்க் தான். வீட்டில் வாங்கி யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதையும் ரீப்ளேஸ் பண்ணி இப்போ ஹோம் தியேட்டர்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ நார்மலாக பார்க்கணும்னா ப்ரொஜெக்டருங்கிறது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீடுகளெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த எல்இடி, எல்சிடி, ஈவன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லையுமே இந்த ப்ரொஜெக்டரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு எல்இடி வால்ஸு, எல்சிடி டிவிஸு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி தான் கிளாஸஸே இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சார். ஸோ அதனால ப்ரொஜெக்டரோட தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த ரீசன்ட் டெக்னாலஜிஸ்னால எல்இடினால ப்ரொஜெக்டரோடது மேக்ஸிமம் கம்மியாயிடுச்சு. என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மூவபிளாக இருக்கும் சார். அதாவது எங்கே ஒரு எந்த ஒரு இடத்துக்கு வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போய் வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே தேவையானது வந்து ஒரு கம்ப்யூட்டரோ, ஒரு லேப்டாப்போ, இல்லை ஒரு ஃபோனோ, ஏதோ ஒன்று இருந்து அதை கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த விஷயத்தை வந்து நம்மளால் போட்டு காமிக்க முடியும். அதே மாதிரி தான் இப்போ இந்த தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி தான் இப்போ டிவியில் எல்லாமே வந்துருச்சு. நமக்கு போர்ட்டபிள் யூஎஸ்பிலாம் இருக்குது, அதை கனெக்ட் பண்ணாவே போதும். இல்லை ஸ்மார்ட் டிவியில் போய் நம்ம ஃபோனோட ஸ்க்ரீன் ஷேரிங் கொடுத்தாவே போதும், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். எல்லாமே வந்து நம்ம ஷேர் பண்ணி மக்களுக்கு வந்து தகவலை ஈஸியாக கொடுத்துடலாம். இல்லை ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஃபோனில் இந்த ஸ்க்ரீன் ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே வந்து டிவியோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஃபோனில் நம்ம ஒரு பிபிடி வச்சுருக்கோமோ, இல்லை ஒரு வீடியோ போட்டு காமிக்க போகிறோமோ, இல்லை பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன் கிளாஸஸ் பண்ண போகிறோமோ, எதுவாக இருந்தாலும் அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிவியில் தெரிய ஆரம்பிச்சிடும், பசங்களும் ஈஸியாக கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் சார் ப்ரொஜெக்டர். வந்து ப்ரொஜெக்டர் வந்து முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து நல்ல ஒரு ஃபேமில் இருந்தது, ஆனால் அது அப்படியே இப்போ கம்மியாகிடுச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி எல்சிடி ஸ்க்ரீன் ஷேரிங் டெக்னாலஜிஸ்னால அப்படியே கம்மியாகிடுச்சு சார்.
உலக திரையரங்குகள் தினத்தில் ஒரு திரையரங்கம் எப்படி செயல்படுத்தப்படுது, ஒரு திரைப்படம் எப்படி திரையிடப்படுது, அதனுடைய இருக்கை அமைப்பு என்ன, ஆரம்ப காலகட்டத்திலேருந்து தொழில்நுட்ப ரீதியாக அது என்ன அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது குறித்து மிகச் சிறப்பான மிக தெளிவான ஒரு உரையை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் மேடம்.
தேங்க்யூ சார், நன்றி.
நேயர்களே, இதுவரை உலக திரையரங்க தின சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியின் காட்சி தொடர்பியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறைத்தலைவர் டாக்டர் எஸ் தமிழரசி அவர்கள் திரையரங்க வளர்ச்சியும் தொழில்நுட்பமும் குறித்து பல தகவல்களை வழங்கினார். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.